అనాది కల్ప విధృత మూలాజ్ఞాన జలాంజలిం విసృజేత్ ఆత్మలింగస్య తదేవ అర్ఘ్య సమర్పణం బ్రహ్మానందాబ్ధి కల్లోల కణ కోట్యంశ లేశకం పిబంతి ఇంద్రాదయ ఇది ధ్యానమాచమనం మతం బ్రహ్మానంద జలేనైవ లోకా సర్వే పరిప్లుతాః అభ్లేజ్యోయమిది ధ్యానం అభిషేచనమాత్మనః చిరావరణ చైతన్య ప్రకాశోస్మీతి చింతనం ఆత్మలింగస్య సద్వస్త్రమిత్యేవం చింతయేన్మునిః.
నిర్గుణ మానస పూజ ప్రకరణం. భగవత్పాదుడు అనుగ్రహం పండినదాన சில பிரகரணங்கள்ல ரொம்ப விஷயத்த லோகத்துல எல்லோருக்கும் அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயத்தை நமக்கு சொன்னதான உத்தமமான ஒரு பிரகரணம். ஏன்னா இது எல்லோருக்கும் ஒரு காலத்துல தெரிஞ்சிருந்தது. ஏன்னா வேதாத்தியனம் பண்ணி வேத பாஷ்யங்கள்லாம் வாசிச்சிருந்ததுனால ஒரு காலத்துல அந்த ஒரு பரம்பரை கொஞ்சம் லோபிச்சு போன பிறகு சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடியதான பூஜைக்கு அர்த்தம் தெரியாம போயிடும். இருக்க ஆச்சாரியா நிர்குணமாக ஒரு பூஜைன்னு சொல்ற அந்த நிர்குணமான பூஜை யதீஸ்வராலும் அப்பப்ப சமாதியிலேயே இருந்து கொண்டு அந்த சமாதி கொஞ்சம் கலங்கி வர்ற காலத்துல அவ பண்ணக்கூடியதான ஒரு தியானம் அந்த முறை அவைகளெல்லாம் சொல்லணும்னு ஆரம்பிச்சு விசேஷமாக ஒரு பூஜா பிரகரணத்தை பண்ணின. பிரகரணம்னு சொன்னாலே சாஸ்திரத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதுன்னு பார்த்தோம் முன்னாலேயே. இப்ப இந்த பிரகரணத்துடைய விசேஷம் சிஷ்யன் கேட்கிற அகண்டமாகவும் சச்சிதானந்தமாகவும் நிர்விகல்பகமாகவும் ரெண்டாவது பொருள் இல்லாதான ஒரு பதார்த்தமும் நீங்க சொல்ற ஆத்ம தத்துவத்தை அப்படி இருந்தா பூஜைங்கிறது இப்படி நடக்கும். பூஜையோ ஜபமோ ஹோமமோ யாகமோ இவைகள் எல்லாம் பேத விவகாரத்துல தானே நடக்கும். இப்ப நான் வேறு இது வேறு இதனால் நான் அடைய வேண்டியதான பொருள் வேறு எனக்குடையதான பேதம் இருக்கிற காலத்துல தானே இந்த பூஜைகள் இவைகள்லாம் வரும். எப்படி அத்விதீயமான ஒரு நிலையில இவைகள்லாம் வரப்போறது அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது ஒவ்வொன்னா அவைகளுக்கெல்லாம் சொல்ல தொடங்கின. அது சொல்ற வியாஜத்துல அந்த சாக்கிலேயே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தர. போற கிளாஸ்ல பாத்தியத்தை பார்த்து பார்த்தோம். அடுத்ததாக இப்ப நம்ம அர்க்யத்தை பத்தி சொல்றோம். பாதையோகோ பாத்தியம் சமர்ப்பயாமின்னு பாத்தியத்தை கொடுக்கறேன், அர்த்தயோகோ அர்க்யம் சமர்ப்பயாமி அப்படின்னு சுவாமிக்கு அர்க்யத்தை கொடுக்கறேன். இந்த அர்க்யமானது முதலையும் கொடுக்கணும், எல்லா பூஜையும் ஆன பிறகும் கொடுக்கணும். பூஜை ஆன பிறகும் பால்னாலேயோ அல்லது ஜலத்தினாலேயோ சுத்தமான ஜலத்தினாலேயோ அர்க்யத்தை கொடுக்கணும். இந்த அர்க்யத்தினுடைய தாத்பரியம் என்ன, எதற்காக அர்க்யத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற அநாதி கல்ப விதிருத மூலாஜ்ஞான ஜலஞ்சலிம் விசிருஜேத் ஆத்மலிங்கஸ்ய ததேவ அர்க்ய சமர்ப்பணம் அர்க்யம். இந்த அர்க்யம் அப்படின்னு சொன்னா நாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு பானியம் மாதிரி. நம்ம ஆட்டுக்கு யாராவது வந்தா அவளுக்கு பாலோ காஃபியோ ஏதோ குடிக்க கொடுக்கறோம். அதே மாதிரி பகவானுக்கு நம்ம ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக கொடுக்கறோம். நம்ம ஆட்டுக்கு யாரு வந்தாலும் முதல்ல பழைய நாள்ல ஒரு சொம்பு நிறைய தீர்த்தத்தை வச்சு ஒரு டம்ளர்ல அங்க வச்சு கொடுப்பா. கையில கொடுக்கப்படாது, பக்கத்துல வைக்கணும். அவ எவ்வளவு வேணுமோ அவளை எடுத்துட்டு அத சாப்பிட்டு மீதி அழைச்சு வைப்பா. அந்த சொம்புல மீதி இருந்தா அதை உபயோகப்படுத்திக்கலாம், குடிச்சது மீதி இருந்தா அதை உபயோகப்படுத்துறது இல்லை, அதுக்கு சேஷம்னு பேர். இந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் பழைய நாள்ல இருந்தது. அதே மாதிரியே ஒரு பாத்திரத்துல ஒருத்தர் குடிச்சாரு ஏன்னா அடுத்ததுனா அதை அலம்பிதான் இன்னொருத்தர் குடிக்கணும் அப்படின்னு வச்சுருந்தா. இப்படி சில பதார்த்தங்கள்லாம் இருந்தது. இப்படி இருக்கிற காலத்துல இது அர்க்யம்ங்கிற பதார்த்தத்துக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், யாராவது நம்ம மாத்துக்கு வந்தா அவளுக்கு ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடியதான பானிய ஸ்தானம். அதே போல நம்ம கிளம்புறப்ப என்ன பண்றோம், வீட்டுல வீட்டுல இருந்து கிளம்புறப்ப கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டு தானே வரும். ஏன் நடுவுல ஒரு சிரமமும் இருக்கப்படாது அப்படிங்கிற அபிப்பிராயம். அதே மாதிரி பூஜையில ஆரம்பத்திலையும் பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகும் அர்க்கியத்தை கொடுக்கறது வழக்கம். விரத கல்பாதிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா புத்தகத்துல கடைசியில் அர்க்கியம் சமர்ப்பயானின்னு இருக்கும், ஒரு அர்க்கியம் ரெண்டு அர்க்கியம் மூணு அர்க்கியம் கொடுக்கணும்னு இருக்கும். அதே மாதிரியே இங்க அந்த அர்க்கியத்துக்கு என்ன தாத்பரியம்னு பார்த்தோம். அப்படின்னா மனுஷன் வந்திருக்கார், அவர் வரும்பொழுது அவர் சமப்பட்டிருக்கார், நடந்து வந்திருக்காரோ இல்லையோ, அதையும் மேல ஏறி வரணும்னா படிக்கட்டெல்லாம் ஏறி வரணும்னா சமமா இருக்குமா இல்லையோ. சோ வந்ததுமே உட்கார்றதுக்கு ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு உட்கார்றதுக்கு அசனம் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ரமாபனோதனார்த்தம் அவருக்கு ஸ்ரமம் போறதுக்காக அர்க்கியம் கொடுக்கிறார். இந்த அர்க்கியமானது சாதாரணமாக பூஜைகள்ல இப்படி நடக்கிறது. அர்க்கியத்துக்கு பிரயோஜனம் பார்த்தோம். ஆனா நிர்குண பிரகரணத்துல அர்க்கியத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த அர்க்கியம் கொடுத்ததுனால அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரி அவர் சந்தோஷப்பட்டதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம். பகவானுக்கோ பெரியோர்களுக்கோ நம்ம ஏதாவது பண்ணிடுவோம் ஏனால் அவ சந்தோஷப்பட்ட அந்த ஆசீர்வாதம் நமக்கு சௌக்கியமா இருக்கும். இங்கிலீஷ்ல பெஸ்ட் விஷஸ் அந்த பெஸ்ட் விஷஸ் நம்ம ஆசீர்வாதம். ஆனோ பத்ராக்ரத ஓயந்து விஸ்வதோதர்தாபாரீதாச உத்விதா அப்படின்னு எல்லா திக்குலிருந்தும் நமக்கு நன்மைகள் வந்து சேரணும் அப்படிங்கறது வேணும். அதே மாதிரியே நம்ம பாக்கறதெல்லாம் நல்லதா இருக்கணும். பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவா பத்ரம் பத்யே மாற்றா அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் பகவானே. இப்படி நமக்கு எப்பொழுதுமே மனசுக்கு சந்தோஷத்தையே கொடுக்கக்கூடியதா இருக்கணும். இப்படி சந்தோஷத்தை கொடுக்க விடாம நமக்கு துன்புறுத்துறது என்ன எதனால அப்படின்னா அஞ்ஞானத்தினால, மூலாஜ்ஞானம் அந்த பிரம்ம நம் ஸ்வரூபத்தை நாம் அறியாததுனால. அதனால என்ன ஆறு இடையூறுகள்லாம் வருது. பக்கத்துல இருக்கிறாங்க நம்ம மேல ஒரு அசூய பொறாம இவைகள்லாம் ஏற்படும். இவைகள்லாம் இல்லாம இருக்கணுமே ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இடத்துல இருக்கக்கூடியதான மூலாஜ்ஞானத்தை, மூலாஜ்ஞானத்தினால ஏற்பட்டதான வாசனைகள்லாம் நம்ம நம்மள்கிட்ட வந்து அதை எடுத்துக்கணும். அதை எடுக்கிறதுக்கு என்ன பகவான கொடுத்திருக்கோம், அனாதி கல்ப விதிரதா அனாதியாக எண்ணிக்கையிலிருந்து நமக்கு வாசனைகள் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு நேற்றுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. அனாதி கல்பமாக இருக்கு. அனாதி கல்பமா அது சுமந்து வந்திருக்கோம். விதிரதா விதிரதான சுமந்து எத்தனை வாசனைகள், எத்தனை மனசுல எண்ணங்கள், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அங்க இருக்கணும் இங்க இருக்கணும் இப்படின்னு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்டதான இத்தனைன்னு தெரியாது. சில வாசனைகள் அப்பப்ப வர்றது, சில வாசனைகள் போறது, சிலது மறந்து இருக்கு, சிலது மூடிட்டு இருக்கு. ஆனா அந்தந்த சமயத்துல டக்குன்னு வந்துடும். ஆகையால் அந்த வாசனைகள்லாம் நம்ம இந்த விட போகணுங்கிறத அநாதி கல்ப விதிரத மூலாஜ்யான ஜலாஞ்சலிம், மூலாஜ்யான ஜலாஞ்சலிம், மூலாஜ்யானம் எனக்கூடியதான ஜலத்தை அஞ்சலியில், இந்த அஞ்சலின்னு சொன்னா ரெண்டு கையை இப்படி கூச்சி கூப்பி வச்சு அதுல கொடுக்கறது. காலமே நம்ம சந்தியாவந்தனாதிகள்ல அர்க்கியம் கொடுக்கறோம். அர்க்கியம் கொடுக்கறதுன்னு எப்படியே ரெண்டு கையிலையும் ஜலத்தை பிடிச்சோம்னா அப்படி முகம் வரைக்கும் கொண்டு வந்து அப்படி கீழே விழணும். இந்த ஜலாஞ்சலி அஞ்சலியில் ஜலத்தை ஜெயிப்பதனால் அதுக்கு அஜலாஞ்சலி. இந்த சந்தியாவந்தனாதி காலங்கள்ல நீங்க கொடுக்கக்கூடியதான ஒரு ஜலாஞ்சலிக்கு தனியாக ஒரு பிரயோஜனம் உண்டு. என்ன பிரயோஜனம்? சூரியனுக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறேன்னு புராணாதிகள்ல சொல்லிருக்க, வேத பாஷ்யங்கள்ல சொல்லிருக்க. மந்தேகாள்னு சில ராட்சசா இருக்காளா, அந்த ராட்சசா சூரியனுக்கு அவ நடக்காம பிரதிபந்தம் பண்றாளா, அதற்காக அவளை சூரியன் கொல்லணுங்கிறதுக்காக சூரியனுக்கு இங்கு சக்தி கொடுக்கறதாக சொல்லிருக்க கதை. ஆனா வஸ்துதா என்ன அர்த்தம், சூரியன் என்ன அர்த்தம், நமக்குள்ள ஞானம்னு அர்த்தம். சூரியன் எதிர்க்க ஒரு குறி குறிப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான ஞானத்துக்கு, ஒளி இல்லையா அந்த ஞானம். இந்த ஞானத்தை அடைவிடையாம ஆயிரம் பிரதிபந்தம், வேதாந்தத்தை கேட்கணும், சாஸ்திரங்களை வாசிக்கணும்னா அப்பதான் ஆபீஸ்ல ப்ரமோஷன் வரும், லேட்டா வரும், வேற எங்கேயாவது மாத்திடுவா, இப்படி ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கும். வீட்டுல கஷ்டமா இருக்கும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், பொண்ணு கல்யாணம் ஆகுறது நல்லதுதானே, கல்யாணம்னா அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் ஏதோ நச்சு நச்சுன்னு காரியம் வந்துட்டே இருக்கும், எதிர்பார்க்காம வந்துட்டு இருக்கும். அதான் விவகாரம்னு எல்லாம் பிளான்டா வந்தா பரவாயில்ல, கரெக்டா அங்க இருந்து அவ வருவா, பந்துக்கள் வருவா, உங்க சமயத்துக்கு வருவா, நோன்னு சொல்ல முடியாது. இன்னும் நம்ம பொண்ணா தேவை சௌக்கியமா இருக்கணுமே அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு நாங்க வர முடியல இப்ப வந்துருக்கோம்னு சொல்லுவா. என்ன பண்ணுவோம் நீங்க, இதுபோல விவகாரங்கள்லாம் நடக்கும். அப்ப என்ன ஆச்சுன்னா, நமக்கு அதனால இடையூறுகள் வரலாம். அந்த இடையூறுகள் எல்லாம் வராம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்றதுன்னு அத்தியத்தை கொடுக்கறோம். அதனாலதான் என்ன சொல்றா, மந்தேகால்னு சிலரா இருக்கா, மந்த ஈஹா, மந்தன ரொம்ப குறைச்சலாக, ரொம்ப நிஜானமான ஒரு ஆசை, எந்த ஒரு காரியத்தை பண்ணணும், நாளைக்கு பார்த்து வந்தேன், நாளைக்கு பார்த்து வந்தேன் அப்படின்னு ஒரு லேசினஸ் இருக்கு இல்லையா, இது உங்க சரீரத்தை விட்டு போகணும். மனுஷனுக்கு இந்த சரி அவனோடையே உடம்பிறந்தது, அது எப்படியே இவனோடையே பிறந்தது என்ன, அவனுக்கு இந்த லேசினஸ். ஆலஸ்யம் ஹி மனுஷியானாம் சரீரஸ்தோ மகான் ரிபுஹு, மனுஷியான எல்லோருக்கும் இந்த ஆலஸ்யம் லேசினஸ் அப்படிங்கறது சரீரத்திலேயே இருக்கக்கூடியதான ஒரு சத்ருவான். அதை போக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்காக முயற்சி எடுக்க, நமக்கு தெரியவே தெரியாது அண்ணன் நாளைக்கு பண்ணினா போறது, நம்மளால பண்ண முடியுமே பண்ணிவிடுவோமே அப்படின்ட்டு லேட்டாகிற பிறகும் அவன் பண்ணிட்டே இருப்பான். என்ன பண்றது, அது அப்படியே வச்சுட்டு இருக்கோம், நடக்காத காரியம். ஆகையால் விவகாரம் என்ன, அது சீக்கிரமாக முடிச்சிடும், எடுத்துட்ட காரியம் சீக்கிரமாக முடிக்கணும். அதே போல நம்ம கிளாஸ் வரணும், வேதாந்தத்தை வாசிக்கணும், சாஸ்திரங்கள் இருக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட விடப்படாது. கணைய நஷ்டே குதோ வித்யா, கணைய நஷ்டே குத தனம், ஒரு கணம் கூட வேஸ்ட் பண்ணப்படாது. அதே போல நமக்கு வயசா எடுத்து சார், இந்த மேல ஒண்ணு ஏறாது சார், இதெல்லாம் இவதான் படிக்க வச்சுக்கணும், இதான் மந்தேகம், இது மேல எங்க இருந்து படிக்கிறது, இது மேலத்தான் வரும்னு. மனுஷனுக்கு நொற்று பண்றது சின்ன வயசுல, புரிஞ்சுட்டு அனலைஸ் பண்ணிட்டு பகவான் இடத்துல நம்மளை சமர்ப்பிக்கிறது வயசான பிறகு. ஏன்னா வயசான பிறகுதான் நமக்கு வைராக்கியம் வந்திருக்கு, பக்தி வந்திருக்கு. உலகத்துல இருக்கிற பொருளானது நிஜமான ஒரு சுகத்தை நமக்கு அளிக்காது எனக்கூடியதான அனுபவம் வந்திருக்கு. இந்த அனுபவத்தோடு பகவான அடைகிறதுங்கிறது ரொம்ப சுலபம். ஆகையால் இனிமேல இங்க நம்ம பாஸ்ட் என்ன பண்ணி இவளை நொற்றா பண்ண போறேன், இல்ல புஸ்தகம் எழுத போறேடா, அதுல ஒண்ணும் இல்லையே. கேட்டு குருமுகமாக கேட்டு மனநம் பண்ணி தியானம் பண்ண வேண்டியதானே, அதே சிந்தனத்தோடு இருக்க வேண்டியதானே. சொல்றவரோ புரியும்படிதானே சொல்றார், ஏன்னா நம்ம சாஸ்திரங்கள்ல ரொம்ப புரியும்படி இருக்கு. அது தர்க்கம் வியாக்கரணம்னு அது வேற, மற்ற சாஸ்திரங்கள் எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கைக்கு இணைஞ்சுத்தானே இருக்க. ஆகையால் இதை முடிச்சுக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும், இதுதான் அஞ்சலியில அர்த்தம் கொடுக்கும். அதே போல இந்த அர்த்தத்தினால என்ன போறது, ஞானம் வரணுங்கிறதுக்காக நம்ம இடத்துல இருக்கா கொடுக்கிறதான மூலா ஞானத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற இடம் விவகாரம் என்ன, நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான மூலா ஞானத்தினால பகவத் ஞானத்தினால அவைகளை நாம் போக்கடிக்கிறோம் எனக்கூடியதான எண்ணம் இருக்கே, இதுதான் அர்த்தம். இது பூஜையிலும் பண்ணணும், பூஜை முடிஞ்ச பிறகோ நான் உங்களுக்கு பூஜை பண்ணினே உங்க அனுகிரகத்தினால உங்க ஆசீர்வாதத்தினால நான் என்னுடைய அஞ்ஞானத்தை போக்கிக் கொள்கிறேன் எனக்கூடியதான எண்ணம் வரும். அதான் அநாக கல்ப, எத்தனையோ கல்பங்களாக சேர்த்து வச்சதான மூலாஜான ஜலாஞ்சலி, மூலாஜானம் எனக்கூடியதான ஜலாஞ்சலி. விதிருஜே ஆத்மலிங்கசிய, ஆத்மலிங்கசிய ஆத்மாவுக்கு அர்த்தம், அர்த்தம் அதுக்கப்புறம் தியானம் ஆசமனம், அடுத்தது ஆசமனம். இந்த ஆசமனம்ங்கிறது நம்ம எல்லோரும் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணணும். பூஜை பண்ற காலத்திலயோ ஜபம் பண்ணும் பொழுதோ முதல்ல ஆசமனம் பண்ணித்தான் எல்லாத்தையும் பண்ணணும். சமூக ஜலபானேங்கிற தாத்துல இருந்து வந்து ஜலத்தை நம்ம குடிக்கணும். ஏண்டா ஸ்ரத்தாவா ஆவா அப்படிங்கறது ஸ்ருதி. ஸ்ருதி என்ன சொல்றது, ஜலமானது பக்கத்துல இருந்து ஜலத்தை குடிச்சா ஸ்ரத்த வருதுங்கிற. ஏன் ஸ்ரத்த வருது, எப்படி வருது? இந்த மனசுல ரெண்டு போர்ஷன் இருக்கு, மனசுன்னு ஒண்ணு, பிராணம்னு ஒண்ணு. மனச அடைக்கினா பிராணம் அடங்கும், பிராணம் அடைக்கினா மனசு அடங்கும். ஏ சுவாமி, அந்த ரெண்டு ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் பிராணாயாமத்தை பண்ணி மனசு அடக்கிறதுங்கறத ராஜயோகம், இந்த யோகங்கள்லாம் சொல்ற பார்த்தீங்களா, பிராணாயாமம் பண்ணி பண்ணி அந்த பிராணாயாமம் பண்றதுனால மனசு அடங்கினா அது ஒண்ணு. மனசு அடக்கி அதனாலயே பிராணாயாமத்தை அடக்கிறதுன்னு பார்த்தீங்களா, இது மனோலயம். இது ரமண பகவான் விசேஷமாக சொன்ன மனசு அடக்க. அகமகம்னு எங்க வருதுன்னு தேடு, இவட கண்ணு மணி அரை மணியா தேடுறேன் சார் கடைக்கிறேன், கண்ண மூண்டு மன அதை தேடுன்னு வேற அது எங்க வச்சேன், சைக்கிள் சாவி எங்க வச்சேன், பேரா எங்க வச்சேன், இப்படி தேடினா அது அப்புறம் இங்க ஆக்சுவலா இங்க அகமஹம்னு வருதே, அது எங்க இருந்து வருதுன்னு தேடணும். அது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கெல்லாம் வேதாந்த உபனிஷத் தியானம் பண்ணும். அகம்னா என்ன? சரீரமா, பிராணமா, மனசா, புலன்களா, உபனிஷத்துகள்லாம் சொல்றதல்லவா இப்படி ஒவ்வொன்னா நீக்கி நீக்கி அதற்கு எதிராக இருக்க கூடியதான அந்த அகம் தத்துவத்தை நாம் தேடணும். இது தேடிட்டே இருந்தா இதுதான் மனநம். அதுவே அப்புறம் உபனிஷத்துகள்லாம் இதுதான் சொல்றது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு ஒவ்வொன்னா நீக்கி 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 கடைசியில ஆனந்தமயமாத்மானமுபசங்கிரம்யா. அது இந்த ஆண்டி அதுக்கு அப்பாற்பட்டதாக சர்வாந்தரமாக ஒரு பதார்த்தத்தை அறியணும்னு சொல்றது. இத இந்த உபனிஷத் பிரக்கிரையை தான் ரமண பகவான் வேற விதமா சொல்லியிருக்க. அது கட்டம். அதே போல பகவத்கீதையிலும் இந்த மனசு இருக்க, மனசுக்கு மேல இருக்கு புத்தி. அந்த புத்தி அவட்டம் புத்தே பரம் தத்வா ஜாத்வா, புத்திக்கு மேல இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை அறிந்து அதை புடிச்சுண்டு அதனால எல்லாத்தையும் இந்த ஜகி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். இந்த மனுஷனுக்கு இருக்கிற காமம் இருக்கு, அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன பரமாத்மாவை புடிச்சாத்தான் இதை ஜெயிக்க முடியும். பிரஜகிச்சேனம் ஞான விஞ்ஞான நாசனம் அப்படிங்கிறவ. அப்படி அந்த மேல் தத்துவத்தை அறிந்து அதுக்கப்புறம் நம்ம அடையலாம். அதை அடையறதுக்கு முக்கியமா மனசு சாந்தமா நிக்கணும். மனசு சாந்தமா நிக்கணும்னா மனசை ஜெயிக்கணுமையான பல முறைகள் சொல்லியிருக்கு உபனிஷத்துகள்லயும் யோக சாஸ்திரங்கள்லயும். அதுக்கு முக்கியமா மனுஷனுக்கு வேண்டியது என்ன? ஸ்ரத்த வேணும். இந்த ஸ்ரத்தையானது எப்படி வரும் மனுஷனுக்கு? கடையில இருந்து வாங்கிட்டு வர முடியாது. ஸ்ரத்தா பக்தி எல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ரத்த வரத்துக்கு ஸ்ரத்தைக்கு காரணமா இருக்கக்கூடியதான ஜலத்தை குடிக்கணும். அதான் ஸ்ரத்தாவா ஆவா அப்படின்னு வேதம் சொல்றது. அதனாலதான் பூஜை பண்ணும் பொழுதோ ஜபம் பண்ணும் பொழுதோ முதல்ல ஆசமனம் பண்ணுதோ அப்படிங்கிறது. இந்த ஆசமனம் பண்ணினா கொஞ்ச நேரம் மனசு நிக்கிறதா, ஒரு ஆசிரமமா ரெண்டு ஆசிரமமா அப்படின்னு கேட்டேன்னா சாதாரணமா ஒரு ஆசிரமம். பைத்திருக்கமான கர்மாபரணம் துராசம்யா அப்படின்னு சார்த்தத்திலயே முதல்ல துராசம்யா அப்படின்னாரு. ஆதித்ய ஹிருதயம் பண்றப்ப திராசம்ய சுச்சர் பூத்வா அப்படின்னு மூணு தினம் ஆசிரமம் பண்ணணும் அப்படிங்கிற. எதற்காக மூணு தினம் ஆசிரமம் பண்ணணும்? இது சுத்தமான ஆத்ம தத்துவத்தை சொல்றதா. அந்த ஆதித்ய ஹிருதயம்ங்கறது ஆத்ம தத்துவத்தை சொல்றதா. ஆகையால் மூணு தினம் ஆசமனம் பண்ணு அப்படின்னு சொல்ற. அப்படி இந்த ஆசமனம் பண்றதுல என்ன பிரயோஜனம்? மனசு அசையாத நிலையை அடையணுங்கிறதுக்காக. இந்த அசையாத நிலையை அடையிறது எப்ப அடைய முடியும் அப்படின்னு பிரதகாதி எதா காமன் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா சித பிரஜ்ஞதோச்சதே. மனசில் இருக்கக்கூடியதான எல்லா ஆசைகளையும் பிரகர்ஷேன ஜஹாதி அடியோட விட்டுகிறானோ சர்வான் பார்த்த மனோகதான் கிருதிஷ்டிதான். மனசில் இருக்கக்கூடியதான விட்டுணும். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா, பாக்கியமான பதார்த்தங்கள்ல எனக்கு சந்தோஷம் வருதுன்னு இல்லாமல் தனக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவிலேயே ஒரு ஆனந்தத்தை அடையக்கூடியதான நிலை இருக்க இந்த நிலை நமக்கு வரணும். அந்த நிலை வந்தாதான் உங்களுக்கு ஸ்தித பிரஜ்ஞன்னு பேர். பகவத்கீதையில பகவான அர்ஜுனன் கேக்குறான், மனசை ஏதோ நிறுத்தணும்னு சொல்றீங்கள, எப்ப நிறுத்துவான்? மனசு எப்ப நிறுத்ததா நான் தெரிஞ்சுக்கிறது? எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சா தானே தெரியும். நான் பாட்டுக்கு வேதாந்தம் வாசிட்டே இருக்கேன் சார், என்ன இல்ல இருக்கே எனக்கு தெரியலையே. என்ன கவலைப்படாத, அந்த நிலை வந்தா தானா தெரிஞ்சு போயிடும். சைக்கிள் கத்துக்கிறோம், எப்ப இப்ப எனக்கு பேலன்ஸ் வரும் கேட்டா என்ன சொல்வேன்? வந்தாச்சும் விட வரணும்னு சொல்வேடா, என்ன பண்றது? வந்தா உனக்கே தெரியும். கீழ்விடாம நீ ஓட்டுவேப்பா, பின்னால் நான் புடிச்சுக்க வேண்டாம் கீழ்விடம். அது என்னைக்கு வரும்னா, இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த வரலாம், ஒண்ணு கவலையே இல்லை. அதே மாதிரி சார் மனசு எப்ப நிற்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு இந்த வழி சொல்லிருக்க, பிரதகாதி யதாகாமம். அதே மாதிரியே இந்த நிலை வந்தா அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, லோகத்துல மற்ற ஆனந்தங்கள்லாம் இவனுக்கு ஆனந்தமாகவே தோணாது. ஒரு ஆனந்தம் ஒரு ஆனந்தமாக தோணாதுன்னா அதை விட உயர்ந்ததான் நிலை அடைந்திருக்காயின்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாம கை விசிறிச்சா இருந்தது. அந்த கை விசிறில வெயில் கதை அபாளான வீசிச்சுட்டேன், கொஞ்ச நேரம் கை வலிக்கிறது, மறுபடியும் கீழ் வச்சுனா அப்புறம் எடுத்தா அந்த அப்ப என்ன சந்தோஷம் பார்த்தீங்களா, கை விசிறின்னு ஒண்ணு இருக்கே நமக்கு விசிறியே இல்லாதவா எத்தனை பேர் இருக்கா பாருங்க, பேப்பர்ல வீசிட்டு நோட் புக் கார்ட வீசிட்டு இதெல்லாம் இருக்கா, நமக்கும் ஒரு விசிறி கிடைச்சது. அப்புறம் என்ன சொல்ற, ஒருத்த பேன் போட்ட அபாட நல்லாலும் நமக்கு பேன் வந்தது, கை வலி மிச்சம் அப்படின்னு அந்த பேன் காத்து இன்னொருத்தருக்கு போறாம அப்படியே நந்தி மாதிரி உட்கார்ந்துட்டா இருக்கா. இன்னைக்கு இருக்கிற பேன் எல்லாம் நான் தான் எடுத்துக்கிடும். இப்ப என்னாச்சு, கை விசிறி இருக்கிறத விட இந்த இந்த இது வந்த பிறகு இனிமேல் கை விசிறி வச்சிருந்த கண்டு போறாம இல்ல எனக்கு. ஏன் சுவாமி, எனக்குதான் பேன் இருக்கே, கை விசிறி வேண்டாமே. அதுக்கு அடுத்தது ஏசி வந்தது, இவன் பார்த்தானோ இந்த ஃபேன் கூட சுவிட்ச் இந்த காத்து மேல அடிச்சுட்டே இருக்கு, அந்த அடிக்கிறது எல்லாம் இந்த ஆனந்தமா இருக்க பார்த்தல சாந்தமா. இப்ப இது வந்த பிறகு அந்த ஃபேன் வசத்தியா தோணல பாத்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த ஃபேன் ஏசி ரூம்ல விட்டு வெளியில போனா ஒரே உஷ்ணமா இருக்கு சார், வீடு முழுக்க வழிவிட்டான். இப்ப இப்ப அதை விட இன்னும் சத்தியமா இருக்கு. இப்ப என்னாச்சு, அதிக அதிகமாக ஒரு ஆனந்தம் வரும்பொழுது கீழானந்தம் அவனுக்கு வசத்தியா தோணல. இது எப்படியோ அப்படித்தான் மனுஷானந்தத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மானந்தம் வரைக்கும் படிக்கட்டு கட்டி இருக்கு உபனிஷத்துல, தைத்தரிய உபனிஷத்துலயும் சரி பிரதாரணிக்கும் யுவாத்யாத்ராது யுவாத்யாயக ஆதிஷ்டோ வலிஷ்டோ திரடிஷ்டோ வலிஷ்டா அப்படின்னு ஆரம்பிச்சு. நல்ல வயசுல இருக்கிறோம் ஆனந்தத்துக்கெல்லாம் எப்படின்னு, 90 வயசுல ஆனந்தம் என்ன அந்த வயசுல இருக்கிறது தான் ஆனந்தம், 60 தாண்டி போயிட்டு தான் ஆனந்தம் எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். உட்கார்ந்து அப்பாங்கிறான் சாதாரணமா இருக்கிறவனே என்ன சுவாமி, அது அப்படித்தான் ஒவ்வொரு பார்ட்டா வலிக்கிறது, கண்ணு வலிக்கிறது, பல்லு வலிக்கிறது, தொண்டை வலிக்கிறது, ஏ டாக்டர் பார்த்தா வயசா எடுத்தோம்னா அவ்வளவுதான், உமக்கு வயசா இல்லையா டாக்டர்னு கேட்கணும். ஆனா விவகாரம் என்ன, அவளை கேட்கறது நீ காசு வேற கொடுத்துட்டு இருக்க. இப்ப என்னாச்சு, நல்ல வயசுல இருக்கணும், வயசுல இருந்தா மட்டும் போறாது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், வேதாத்தியானம் பண்ணிருக்கணும், எல்லா விதமான சுகங்களுக்கும் வேண்டியதான பதார்த்தம் இருக்கணும், காசு இருக்கணும். எல்லாம் இருந்து காசு இல்லைன்னா பிரயோஜனம் இல்ல. ஏகோஹி தோஷா குணசன்னிபாதோ நிமஜ்ஜதீந்தோகோன்னு காவிஜாத்து, ஒரே ஒரு தோஷம் இருக்கமையானால் சந்திரன் இடத்துல 1000 குணங்கள் இருக்க, அந்த ஒரு தோஷத்தை அதை மறைச்சு வைக்கிறது இப்படின்னு எந்த கவி சொன்னாரோ நூலம் சரி நதுரட்டா அந்த கவியானவர் பார்க்கல. என்ன தாரித்ரமேகோ குணராசி நாசினா, இந்த தாரித்ரம்னு ஒண்ணு இருந்தா போறோம் எத்தனை குணங்கள் இருந்தா அத்தனை அழிஞ்சு விடுறோம், யார்கிட்ட காசு இருக்கோ அவாட்டு தான் போறோம். உலகத்துல மனுஷன் எப்படி காசு இருக்கிறவங்கனாலதான் கௌரவம் கொடுக்கறாரு அப்படியே இருக்கு. ஆகையால் விவகாரம் எப்படி இருக்கணும்னா, காசுங்கிறது வேதாந்தத்துக்கு உபயோகப்படாத போனாலும், மோட்சத்துக்கு முதலே உபயோகப்பட போனாலும், வாழ்க்கைக்கு கொஞ்சம் தேவை இருக்கு. நீங்க இருக்கிற பையன்தான் இங்க எப்படி சொல்லிருக்க, ஒரு ஆனந்தத்துக்கு மனுஷானந்தத்துக்கு ஆதிஷ்டோ திரடிஷ்டோ வலிஷ்டா, நல்ல ஆசை உள்ளவனா இருக்கணும், அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் இருக்கணும். சத்யேயம் சர்வா பிருதிவி வித்தேன பூர்வாஸ்யா பூர்ணாஸ்யாது, இந்த பூமி முழுக்க அவன்தான் இருக்கணும். அது நிறைய வளையணும் காலத்து ஜனங்கள்லாம் சத்தியமா ஆனந்தமா இருக்கணும். அப்படி ஒரு மனுஷனுக்கு இருந்தா அது மனுஷியானந்தமா, இப்படி மனுஷியானந்தத்தை விட 100 மடங்கு பிதர் தேவதைகளுடைய ஆனந்தம், கந்தர்வானந்தம் அதை விட 100 மடங்கு பிதர் தேவதைகள் ஆனந்தம், அதை விட 100 மடங்கு ஆஜான தேவதைகளுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு இந்திரனுடைய ஆனந்தம், தேவதைகளுடைய ஆனந்தத்தை விட இந்திரனுக்கு அதிகமான ஆனந்தம், அந்த இந்திரானந்தத்தை விட இந்திரனுடைய குருவான பிருஹஸ்பதிக்கு அவருக்கு ஆனந்தம் ஜாஸ்தி. ஏதோ இந்திரன் சொன்ன பேச்சு கேட்கிறாரோ இல்லையா, ஆகியால் பிருஹஸ்பதிக்கு ஆனந்தம் இப்படி வரிசையா போயிருந்த. அதுக்கப்புறம் பிரம்மானந்தம் பிரஜாபதேரானந்தா, பிரஜாபதி ஆனந்தத்துக்கு மேல என்ன, இதுக்கு மேல பிரம்மானந்தம் அதுக்கு மேல கேட்காதீங்க, அந்த ஆனந்தம் அடைஞ்ச பிறகு கீழ் கீழ் பார்த்த ஆனந்தங்கள்லாம் ஆனந்தமாகவே தோணும். அறியுன்னு அப்ப மனுஷனுக்கு ஒரு ஆனந்தம் வரணுமேயானால் இந்த ஆனந்தம் எப்படி பிரம்மானந்தம் வரைக்கும் நீங்க போலாம். எப்படி போலாம் சார்? ஸ்ரோத்ரய சந்தோதயத்தை வேதாத்தியனம் பண்ணி வேத பாக்கியங்கள்லாம் வாச்சு அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறவன். அதே மாதிரியே என்னாச்சுன்னா ஆசைகள் குறைஞ்சவன். ஸ்ரோத்ரயஸ்யதா அகாமஹதஸ்யா, ஆசை குறைய குறைய ஆனந்தம் சார். படிப்பெல்லாம் ஒண்ணுதா, ஆனா ஆசை குறைய குறைய ஆனந்தம் சார். இப்படி இந்த உயர்ந்ததான எந்த ஒரு ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தத்துல லவலேசத்தான் இந்திராதிகள் அனுபவிக்கிறார். உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்க அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை நீங்க அனுபவிக்கிறார். அப்படி ஆனந்தத்தை அனுபவிக்க கூடியதான உங்களுடைய சொரூபம் இருக்க அந்த ஆனந்தத்துல ஒரு சின்ன ஒரு பாகத்தான் இந்திரனோ தேவதைகளோ அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான ஆனந்த கணமா நான் இருக்கேன் நினைச்சிருந்த அதுக்கு காரணமான ஸ்ரத்த எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறதுதான் ஆசமனம் இருக்கு. பாருங்க, பிரம்மானந்தாப்தி கல்லோலா, பிரம்மானந்தம் எனக்கூடியதான சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல ஏற்படக்கூடியதான கல்லோலம். இந்த கல்லோலம்ங்கிற ஒரு பதம் இருக்கு பதில, இதான் இப்ப சுனாமிங்கிறோம். இத்தனை நாள் நம்ம ஜனங்களுக்கு தெரியாது. இந்த கல்லோலம்ங்கிற பதமானது சில பேருக்கு தான் தெரிஞ்சிருந்தது. ஏதோ சம்ஸ்கிருதம் வாசல கல்லோலா ஸ்தல வேலாந்த முத்தபாத நபோஹரி சுந்தரகண்டத்துல அன்னைக்கே இருந்தது. நம்ம அதுக்கு பத்தி தெரிஞ்சுக்கல, என்ன தெரியல, நமக்கு வரல, அவ்வளவுதான். சுனாமி வர பதவியிருக்கும் அதுனா என்னன்னு நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சாந்தமா இருந்தது, சமுத்திரத்தை உட்பட சாந்தமா இருந்தது. தினந்தோறும் சாந்தி பத்து தரம் சொல்றேன். தினந்தோறும் படிக்கிற காலத்துல தசசாந்தி சொல்லிட்டு தானே படிக்கிறோம். இந்த சாந்தின்னு கேட்டு கேட்டு பகவான் சாந்தமா இருந்தார். ஜனங்கள் சாந்திய விட்டா. இப்ப சாந்தின்னு ஒரு பெண்ணு பேருங்கிற அளவுல வந்திருக்கு. விவகாரம் என்னடா ஜெயமே பகவான் சும்மா இருப்பாரா? ஒரு சும்மா காட்டினார் அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சு போயிடும். அந்த ராமாயண காலத்துல சமுத்திரம் அப்படி கல்லோலமா இருந்தது. அந்த கல்லோலமா இருக்கக்கூடியதான சமுத்திரத்தை தாடினான். கல்லோலாத்தால வேலாந்தம் உத்பபாத நபோஹரிஹி, ஆகாசத்துல பார்த்து பார்க்கலாம். இப்படி அந்தந்த இடத்துல சமுத்திரத்துல எத்தனை விசேஷம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எவ்வளவு ஆழம் இருக்கு, எத்தனை பிராணிகள் இருக்க. நம்ம உலகத்துல இருக்கக்கூடியதான 84 லட்சம் ஜீவராசிகள்ல 1/4 தான் பூமியில இருக்கான். இது 3/4 சமுத்திரத்துக்குள்ள இருக்குங்கிறது. அந்த சமுதிரத்துக்கு எவ்வளவு ஆழத்துல இருக்கு, என்ன இருக்கு, யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன வெளிச்சமும் கிடையாது. அங்க உள்ள போகிறதுக்கு உங்களால முடியாது. அப்படி இருந்தாலும் பிராணிகள் இருக்குங்கிற சில பிராணிகள் அப்பப்ப வெளியில வருது, தெரியல, அப்பப்ப பாத்துக்கிறோம். அதே மாதிரியே இந்த கல்லோலம் இருக்க பார்த்தல, பிரம்மானந்தாப்தி கல்லோலம், பிரம்மானந்தம் எனக்கூடியதான சமுதிரத்தை கல்லோலத்தினால கண கோட்டி அம்சலேசகம், அது எத்தனையோ கணங்கள் இருக்கு, ஒரே ஒரு கணமா, கோட்டி கோட்டி கணங்கள்ல ஒரு சின்ன திவில, அந்த திவில இருக்கே அதனுடைய லேசம் இருக்கே, அதை தான் இந்த இந்திராதிகள் குடிக்கிற. இந்திரனோ அக்னியோ ப்ரஹஸ்பதியோ மற்ற தேவதைகளோ தேவர்களோ பிதிர தேவதைகளோ இத்தனை பேரும் அனுபவிக்கிறது அந்த பிரம்மானந்தாத்தனுடைய ஒரு துளி. அப்படின்னு பாக்கிறது இருக்கே, தியானம் பண்றதுக்கே இதான் ஆச்சமணம். வியாபாரம் என்ன? அந்த பிரம்மானந்தத்தை நினைக்கிறது ஆக்கிரமணம். ஆகையால் இந்த ஆக்கிரமணம் நமக்கு ஸ்ரத்தைய கொடுத்து அந்த ஸ்ரத்தையானது நமக்கு பிரம்மானந்தம் இருக்கு என்கிறத காட்டுறது அவ்வளவுதான். அதுக்கு முயற்சி நீங்க பண்ணணும். என்ன பண்ணணும்? வேதாந்தத்தை சிரவணம் பண்ணணும், மனநம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அந்த வேதாந்தம் நமக்கு புரியறதுக்காகவே நிச்சய கர்மாவது பண்ணணும், காயத்ரி ஜபத்தாவது பண்ணணும். அத்தனையே மனுஷ்யா எல்லோருக்கும் காயத்ரி இருக்கு, திரைவர்ணிக்கால எல்லோருக்கும் இருக்கு, ஆனா யாரும் பண்றது இல்ல. விவகாரம் என்னடா? அது எதுக்கு சாரணம்? மனுஷியாடைய விவகாரம் பிரத்யட்சமாக எது வறுமையானால் கொஞ்சம் 1000 காயத்ரி பண்ணா 1000 ரூபாய் அதுல வருதுன்னு சொல்லுதான்னு எந்த காரியம் ஆபீஸ்க்கே போக மாட்டான். ஜெபம் பண்ணிட்டே காசு வந்துட்டே இருக்க. இப்ப காசு வரல, வேற ஒண்ணும் வரலங்கிறதுக்காக தான் விட்டான். ஆனா ஞாபகம் வச்சுங்கோ, காசு மட்டும் இல்ல, எல்லாமே வரும் உங்களுக்கு. அதிருஷ்டம் இருந்தா, அபூர்வம் இருந்தா, நம்ம தானே பகவான் நம்பினவனுக்கு ஒரு நாளும் அழிவு கிடையாது. அப்படிப்பட்டதான அந்த பகவத்வரூபத்தை மறந்தோம். ஆகையால் தான் இப்படி ப்ராப்ளம். ஆகையால் தான் பிரம்மானந்தாதி கல்லோல கணக்கோட்டி அம்சலே ஜடம் சிவம் ஸ்ரீ இந்திராதய இதி தியானம் ஆசமனம் மதம். இப்ப பாத்தியம் சமர்ப்பயாமி, அத்தியம் சமர்ப்பயாமி, ஆசமனம் சமர்ப்பயாமி, அது வரைக்கும் ஆச்சு. இதுக்கு மேல அடுத்தது அபிஷேகம். இந்த அபிஷேகம் பண்றதுன்னா பகவானுடைய விக்கிரகத்தையோ லிங்கத்தை வச்சு அதுக்கு மேல நம்ம பால் தயிர் இவைகள்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ சுவாமிக்கு நம்ம தீர்த்தத்தை குளிப்பாடுற போல திருமஞ்சனம் பண்றது அப்படின்னு கோவில்ல பண்ணிட்டு இருக்க நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். சில பேருக்கு தோன்றது இவ்வளவு பால் வேஸ்ட் பண்ணுமாங்கிறோம். ஒரு அபிப்பிராயம் வந்து அதை நீங்க வையக்கூடாது. அதுக்கு பதில் சொல்ல தெரியணுமே தவிர அவனை வையக்கூடாது. தெரியாதான இந்த சந்தேகம் வந்திருக்கு. இதுக்கு என்ன லாபம் இருக்க, ஆகையால் இதை பண்ணுகிறார்கள் தெரிஞ்சா அதுக்கு வந்து கேட்பானோ. ஹோமத்துல புடவை போட்டாலே வேஸ்ட் சார், அது போர் பீப்புளுக்கு கொடுத்தா நல்லக்கானே. அவன் கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா முதல்ல கவனிக்க. அவனுக்கு பக்தி இல்ல, நாஸ்திகன், அழிஞ்சு போயிடுவான், நாசமா போயிடும். இதெல்லாம் அப்புறம் வையலாம். நீங்க விவகாரம் அவன் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னிடும். அவ அது சொல்ல தெரியாத வரைக்கும் அவனை விஷய லாபம் இல்ல. இது எதற்காக சொல்லி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச நம்ம தெரிஞ்சுண்டு அவளுக்கு நீங்க பதில் சொல்ல தேவையில்லை. சொன்னா அவன் நம்ப போறது இல்ல, ஏன்னா அவன் நாஸ்திகனா இருக்கான். ஆனா நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தவனே என்னைக்காவது ஒரு நாளுக்கு அவன் வாழ்க்கையில வரும்பொழுது சொன்னா அப்ப சொன்னா டக்குனு கொடுக்கும். சாதாரணமாக விஷண்டே இருக்கிற காலத்துல நீங்க சொன்னேன்னு வச்சுங்களேன், இவன் வேணும்னு பண்றான் சார், தான் சொல்றது ரைட்டையும் தீர்மானம் பண்றது அடம் பிடிக்கிறான் சார் அப்படின்னு சொல்லுவான். ஆனா விஷயம் நமக்கே தெரியாத வச்சுக்கப்படாது பாத்தீங்களா. இந்த அபிஷேகம் ஏன் பண்ணிருக்கேன் தெரியும். இந்த அபிஷேகத்துல வேற சில பதார்த்தங்கள்லாம் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த பதார்த்தங்கள்லாம் ஏதாவது ஆர்டர் இருக்கா, எதற்காக அபிஷேகம் பண்றோம். இது சாதாரணமாக அபிஷேகம் பண்றதுங்கிறது நம்ம ஸ்நானம் பண்ற இடம். ஸ்நானம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுவோம், தீர்த்தத்தினால உடம்ப நனைச்சுட்டு இருக்கும். உடம்ப நனைச்சு மேல இருக்கக்கூடியதான அழுக்கெல்லாம் போக்கிட்டு இருக்கும். ஸ்நானம் பண்ணி வந்ததுமே உங்களுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்க, நான் சுத்தமா இருக்கேன், நான் மடியா இருக்கேன், இந்த ஒரு எண்ணம் வருதோ இல்லையா, ஐ எம் பியூர் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு வருதா இல்லையா, அதுக்காக தானே ஸ்நானம் பண்றோம். சுத்தோகம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் நமக்கு. இந்த சுத்தோகம்ங்கிறது மடியா இருக்கேங்கிறது விஷயம் ஒண்ணுதான். இந்த மடிங்கிறது பிசிக்கலாக சரீரத்துல இல்லாமல் உள்ள மனசு வரைக்கும் போனா அது மடிங்கிறது. வெறுமனை சரீரம் மட்டும் சுத்தமா இருக்குன்னு சொன்னா அது வேற, அது பியூர், அவ்வளவுதான். இந்த மனசும் பியூரா இருக்குமேனால் அது மடின்னு சொல்லிட்டு இருக்கோம் லோகத்துல இருக்க. இப்ப இந்த ஸ்நானம் பண்றதுனால் நமக்கு ஏற்படக்கூடியதான சுத்த தன்மை, நான் சுத்தமாக இருக்கிறேன் எனக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்க பார்த்தல, இதே எண்ணம் நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். பகவானுக்கு அபிஷேகம் பண்ணினோம், நம்ம மனசில் இருக்கக்கூடியதான பலவிதமான தோஷங்கள் போகிவிட்டது. தோஷங்கள் எப்படி இருக்கு, மனுஷன் முன்னுக்கு வரணுமே ஆனால் அதுக்கு இடையூறு கொடுக்கக்கூடியதான தோஷங்கள் பல இருக்கு. மனுஷனுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கணும். சில பதார்த்தங்கள்லாம் நம்ம பார்ப்போம், லோகத்திலேயே உமக்கு தெரியறது வேதங்கள்னு சொல்றது. அதை வச்சுட்டு நம்ம பார்த்தோமே ஏன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு தெரியாம எத்தனை நல்ல காரியங்கள் பண்ணிருக்கான்னு தெரியும். முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது உங்க ஆத்தலன்னு வச்சுக்கோ கோவில்ல வந்து திரை போட்டுருவான், அதனால உங்களுக்கு தெரியாது. முதல்ல அபிஷேகம் சொல்லுவது திரை போட்டுருவான், கடைசியில சந்தனாபிஷேகம் முடிஞ்ச பிறகு வருமன அவர் கற்பகாரதி பண்ற, மறுபடியும் திரை போட்டுருவார், எல்லா பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ண பிறகு திரை திறக்கிறார். அதனால ப்ராபப்ளி உங்களுக்கு தெரியறதுக்கு வழி இல்லை. ஆனா சாதாரணமாக ஏகாதசருத்ராபிஷேகங்கள்லாம் பண்ணும் பொழுது அபிஷேகங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கும். அதுல என்னென்னமோ பதார்த்தங்கள்னால அபிஷேகம் பண்றார். முதல்ல ஜலத்தினால அபிஷேகம் பண்றார், அதுக்கப்புறம் பால்னால அபிஷேகம் பண்றார், பாலானப்புறம் தயிர்னால அபிஷேகம் பண்றார், தயிரானப்புறம் தேனால அபிஷேகம் பண்றார், பிறகு பழச்சாறுனால அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் சந்தனத்தினால அபிஷேகம் பண்ற, ஏதன் மத்தியில பரமேஸ்வரனா இருந்தா விபூதியினால அபிஷேகம் பண்றா, பில்வதளத்தினால அபிஷேகம் பண்றா, அதற்கும் கொஞ்சம் இருக்குமே ஆனால் மற்ற பதார்த்தங்கள்னாலே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்க, அம்பாளா இருக்குமே ஆனால் மஞ்சள்னால அபிஷேகம் பண்றா, இருக்கட்டும், சில சமயத்துல நடுவுல எண்ணெயும் விடுறா அபிஷேகம் பண்ற, கடைசியில என்ன பண்றது ஆன பிறகு சந்தனம், சந்தாபிநேயக்க ஆன பிறகு பன்னீர், பன்னீர்ல அபிஷேகம் பண்ண பிறகு அப்புறம் ஒன்னும் பண்ணப்படாது. இப்படி ஒரு ரூல் வச்சுட்டு இருக்க, இதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா வேதங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் சொல்லுங்க, முதல்ல ஜலத்தினால் சுத்த தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ண, இது மனசுக்கு சுத்த தன்மையை கொடுக்கிறது. நீங்க ஸ்நானம் பண்ணின பிறகு நான் மடியா இருக்கேன்னு எப்படி சொல்லிக்கிறீங்களோ அதே போல பகவானுக்கு ஸ்நானத்தை பண்ணி கொடுத்தோம்னா உங்க மனசுல இருக்கக்கூடியதான மாலின்யம் போறது. நம்ம மனசுல இருக்கிற மாலின்யம் போகணுமே ஆனால் பகவானுக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கணும். இது எப்படி சார் அப்படின்னு, பிம்பே யதா பிரதிபிம்பஸ்ரீஹின் லட்சுமி நரசிம்ம ஸ்தோத்திரத்துல ஆச்சாரியர் பிம்பாலங்கிருதி மாதனுதே பிரதிபிம்பாலங்கிருதி திருதி புசல பிம்பாலங்கிருதி மாதனுதே பஜ பஜ லட்சுமி நரசிம்மான பத மகரந்த பத சரதிஜ மகரந்தம். அந்த இடத்துல இருக்க பேங்க் சமாதானம் இருக்கு. எப்படி கண்ணாடிக்கு முன்னாலும் நீங்க நிக்கிறேன், கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் நன்னா இருக்கணும்னு நினைச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அலங்காரம் பண்ணிட்டு இருக்க. நீங்க அலங்காரம் பண்றப்பெல்லாம் என்ன சார் அபிப்பிராயம், நீங்க உங்களை பார்த்துட்டு இருக்கல அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் அழகா இருக்கணும், அதான உங்க அபிப்பிராயம் என்ன, நாலு பேர் பார்க்கும் பொழுது அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் எப்படி பண்ணினா அழகா இருக்குமோ அப்படி பண்ணிட்டு இருக்க, எங்க பண்றேன்னு கேட்டார். நம்ம முகத்துல தலை வாரிக்கிறதோ தலை வாரிக்க கண்ணாடியில் இப்படி வாரல, குங்குமம் வச்சுக்கிறது இங்கதான் வச்சுக்கிறேன், கண்ணாடியில் வைக்கல. அப்ப விவகாரம் என்ன, கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் அழகா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தில் எங்கே அதனுடைய வேலை செய்யறேன்னா பிம்பத்துல பிரதிபிம்பாலங்கிருதி திருதி குசலஹா, பிரதிபிம்பத்தை அலங்கரிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவன் பிம்பாலங்கிருதி மாதனுதே, தன்னுடைய பிம்பம் அந்த பிரதிபிம்பம் எது கொடுத்ததோ அந்த பிம்பம் இருக்க இங்கே எல்லாம் பண்றான், விபூதி வச்சுக்கிறதோ கண்ணாடிய தலை சீப்பினால தலைய வாரிக்கிறதோ குங்குமம் வச்சுக்கிறதோ இன்னும் ஸ்திரீகளா இருந்தா கண்ணுக்கு இது விட்டுக்கிறதோ மை இட்டுக்கிறதோ இவன் என்ன எங்கே பண்ணிட்டு இருக்கேன், பிம்பத்தில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்களுடைய எண்ணம் என்ன, அங்க இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் அழகா இருக்கணும். அதே மாதிரி பிரதிபிம்பமா இருக்கிறது ஜீவன், அந்த கரணம் பிரதிபிம்பம் ஜீவன், பிம்பமா இருக்கிறது ஈஸ்வர். சோ இந்த பிரதிபிம்பம் நல்லா இருக்கணுமே ஆனால் எங்க பண்ணணும், ஈஸ்வரத்துக்கு பண்ணணும். ஆகையால் தான் ஈஸ்வரத்துக்கு அபிஷேகம் பண்றது. உங்க மனசுல இருக்கக்கூடியதான அழுக்கு போகணுமே ஆனால் இது பிரதிபிம்பமாச்சு, பிரதிபிம்பத்துல அழுக்கு போகணுமே ஆனால் நீங்க என்ன பிரதிபிம்பத்தை தேய்க்க முடியுமா, முடியாது. பிரதிபிம்பம் கண்ணாடிக்குள்ள இருந்ததுன்னா நீங்க எப்படி பண்ணுவே, முடியாது. சோ பிம்பத்தை சரி பண்ணினா பிரதிபிம்பம் ஆயிடும்ங்கிற அபிப்பிராயத்துல அதுக்கு வேண்டிய விவகாரங்கள் பிம்பத்துல பண்ணணும் எனக்கூடியதான அறிவு இருக்கிறதுனால, இந்த ஜீவனும் அந்த கரணம் பிரதிபிம்பத்த சைத்தன்யமா இருக்கிறதுனால பிம்பத்துல பண்ணணும் பிரதிபிம்பாலங்கிறது குசலோ பிம்பாலங்கிறது மாதனதே. ஆகையால் பஜ பஜ லட்சுமி நரசிம்மானக பத சரசிஜ மகரந்தம். அதே மாதிரி உங்க மனசு சுத்தமா இருக்கணுமே ஆனால் நீங்க பிம்பத்துக்கு ஈஸ்வரனுக்கு பகவானுக்கு சகுணேஸ்வரனுக்கு அவருக்கு நீங்க அபிஷேகம். திருமஞ்சனம் பண்றது கோவில்ல எதற்காக, அது பண்றா போல நீங்க நினைச்சு கண்ணால பார்த்து இல்லையானால் உங்களுடைய அழுக்கு போகும். சோ சுவாமிக்கு திருமஞ்சனத்துடைய பிரயோஜனம் பார்த்தேல, இப்ப சொல்லுங்க பாலும் தயிரும் வேஸ்ட் தான், இது சொல்லலைய நீங்க, அதனாலதான் நாஸ்திகனம் பேசிட்டு அங்க பண்ணினா எப்படி சார் இங்க போகும் அப்படின்னு கேட்கலாம். அவனுக்கு இந்த திருஷ்டாந்த சொல்லுங்க, கண்ணாடியில் இருக்கக்கூடியதான பிம்பம் சோக்கியமா இருக்கணுமே. ஆனால் அங்கப்பா என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க என்ன பண்ணணும், இங்கத்தானே பண்ணிட்டு இருக்காய் நீ. இதான் ஆச்சாரியர் சொன்னார். கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பிரஸ்தானத்திலேயும் பாஷ்யத்திலையும் பிரகரணத்திலையும் ஸ்தோத்திர கிரந்தங்கள்லயும் இருக்கு சமாதானம். நம்ம தேடி பார்க்கறது எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்ணணும், அபிஷேகம் பகவானுக்கு ஏன் பண்ணிட்டு இருக்க, இந்த மனசுல இருக்கக்கூடியதான தோஷங்களை போக்க. இப்ப முதல்ல ஜெனரலா அபிஷேகம் சொல்லிவிட்டேன், அதுக்கப்புறம் இன்னும் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தேன்னா, பகவானுக்கு கீரேன அபிஷிஞ்சாமி மகன்யாச பிரக்கிரியில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரத்துக்கு அந்தந்த மந்திரத்துக்கு போய் அர்த்தத்தை பாருங்க. இந்த பால்னால விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணீங்கன்னா என்ன ஆறது, அந்த விக்கிரகத்துக்கு ஒரு அழகு ஏற்படும். விக்கிரகமான முதல்ல வார்ப்பு அது அப்படித்தான் இருக்கும், ஆனா அத பாலால அபிஷேகம் பண்ண பண்ண அந்த விக்கிரகம் வந்து பாக்கிறதுக்கு ஒரு அழகா இருக்கு. வெறும் கல்லுன்னு வெறும் மெட்டல் அதனால்தான் வண்டி இருக்க விக்கிரகம் இருந்தாலும் பாலால் நீங்க அபிஷேகம் பண்ண பண்ண அது என்ன பண்றது, அந்த கோட்சீரத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. அது என்ன பண்றது, அத நைசா பண்ணிட்டு அது பார்க்க பார்க்க உங்க மனசாந்து அங்க கவரும்படி வந்துடும். இது அங்க மட்டும் இல்ல லோகத்திலையும் இருக்குன்னு. லோகத்துல இந்த பியூட்டி பார்லர் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காது. நேரா போகாத போனாலும் ஜர்னல் இருக்கே, யூ ஸ்பெஷல் அது இது ஆயிரம் இருக்கே, படிக்கணும், படிக்கப்படாதுன்னு வேதாந்த வாச அதை படிக்கப்படாதுன்னு யாராவது சொன்னாலும் இல்லையா படிக்க. அவன் என்ன சொல்றான், இந்த பால்னால ஒரு அபிஷேகம் அபிஷேகம் பண்ணல, பால்னால உங்களுக்கு குளிப்பாட்டு இது பண்ணி வச்சா இந்த ஸ்கின் ஆனது உயர்ந்ததான ஒரு குளோ கொடுக்கறதுங்கிறான். சாதாரணமாக அவன் ஒரு சிட்டிங்க்கு 300 ரூபாய் 1000 ரூபாய் சார்ஜ் பண்றான். அந்த பாலம் நீங்க வச்சுக்கப்படாதோ. அவன் விவகாரம் என்னன்னு, இந்த பாலால அபிஷேகம் பண்றதுங்கிறது வேதத்துல இருக்கக்கூடியதான மந்திரத்தினாலையும் சொல்றது. உங்க டே டு டே லைஃப்ல நீங்களா பாத்துட்டு இருக்க, நான் சொல்ற தப்பா இருந்தா யாராவது பியூட்டி பார்லருக்கு போறவாள நிதானமா கேட்டு பாருங்க. அப்ப ஒண்ணும் இல்லையே, சரி விவகாரம் என்ன ஏது ஏன் பண்ற என்ன பண்ற அங்க கேட்டு பாருங்க. ஒண்ணு தப்பு சொல்ல சொல்லுவா, இப்படி விவகாரம் என்ன, இந்த பாலானது மனுஷியனுடைய சரீரத்துல படுமையானால் சரீரத்துக்கு மேல இருக்கக்கூடியதான டர்மிஸ் எபிடர்மிஸ் ரெண்டு பாகம் இருக்கு, இந்த மேல் தோல் உள் தோல். இந்த மேல் தோல் இருக்க பார்த்தா அதுக்கு ஒரு பரிஸ்பந்தத்தை கொடுக்கு, அதுக்கு ஒரு அழக கொடுக்கு. இப்ப பாலால் அபிஷேகம் எதுக்கு பண்ணணும்னு பார்த்தா, உங்களுக்கு சரீர காந்தி வரத்துக்காக. இதான் ஓஜஸ்ன்னு சொல்லலாம் சம்ஸ்கிருதத்துல, தேஜஸ் ஓஜஸ்ன்னு சொல்ற. இந்த ஓஜஸ் சொல்ற இத வச்சு தெரியாம இந்த லைட்டர் இருக்க பாத்தா அதுக்கு ஓஜஸ் பேர் வச்சான். ஒரு லைட்டருக்கு ஓஜஸ் பேர் இருந்தது, அவனுக்கு இது தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனா வேற இந்த ஓஜஸ் ஓஜோ உறுதி, வேத பாஷ்யத்துல இந்த ஓஜோ உறுதி பத்தி விசேஷமா, இது பசும்பாலுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கான். அதனாலதான் பாலால அபிஷேகம் பண்ண, முதல்ல தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணல, எதற்காக, மனசுல இருக்கக்கூடியதான அழுக்கு போறதுக்காக. சரீரத்துல இருக்க சாதாரணமா போறது, கங்கா ஜலத்தினால அபிஷேகம் பண்றேன், விசேஷமான சுத்த ஜலத்தினால அபிஷேகம் பண்றேன், இது எதற்காக, அந்த மனசுல இருக்கக்கூடியதான மாலின்யம் தோஷம் போறதுக்காக. பால்னால எதற்கு அபிஷேகம் பண்றேன், இந்த சரீர காந்தி வளர்றதுக்காக. அதுக்கப்புறம் தயிர்னால எதுக்காக அபிஷேகம் பண்றேன், இந்த தயிர் இருக்க அது என்ன பண்றதுன்னா சரீரத்துக்கு பலத்தை கொடுக்கணும். இந்த பால்ல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் சேர்ந்து அது தயிரா இருக்கு. ஆனா இந்த தயிரானது விவகாரம் எப்படி இருக்குன்னா, நீங்க சாதாரணமாக தயிர்னா இந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ஆயுர்வேதத்திலயும் தயிரை போட்டுக்காத மோரை போட்டு போகிறவங்க, அந்த மோர்லயும் 15 ரகமான மோர் இருக்கும். தயிர் ஒரு பங்கு வச்சிருந்து 2 பங்கு ஜலம், 3 பங்கு ஜலம், 4 பங்கு ஜலம், எவ்வளவு ஜலத்தை கூட்டிகிட்டே போனேன்னா அவ்வளவு வசத்தீக்கிறோம். ஏன்னா அந்த தயிரானது அந்த பரமாணுக்கள்லாம் பால் பரமாணுக்கள்லாம் இபிடமாக இருக்காங்க, ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கான். ஏன் அந்த பாலுடைய சக்தி எல்லாம் உறிஞ்சிருக்கும். அப்படிப்பட்டதான அந்த தயிர் இருக்கு, அந்த தயிரானது ஏன் நிறைய ஜலத்தை சேர்த்துக்கணும்னு, தயிர் தான் நீங்க ஜலத்தை சேர்த்தோம்னா மோரா ஆறது, அந்த மோர் தயிரா இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது, ஆனா ஏன் தயிரா சாப்பிடப்படாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தயிர்ல நிபிட அவயவமா இருக்கிறதுனால அதுக்கு தாமச குணம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த தாமச குணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நமக்கு மறந்து போயிடும், அதனாலதான் தயிர் வேண்டாம்னு சொல்றேங்கிற டாக்டர் இருக்கட்டும் அந்த தயிர். ஆனா தயிர்ல என்ன இருக்குன்னு சக்தி இருக்கு. இந்த நம்ம மத்திய தேசத்தை விட்டு மேலூருக்கெல்லாம் போனேன்னால், எப்படி காசி உத்தரப்பிரதேஷ் அந்த இடங்கள்லாம் போனேன், தயிர பால காய்ச்சி வேணும்னே உடைக்கிறேன் சார். நம்ம தயிர் பால் கெட்டு போச்சுன்னா ரொம்ப சிரமப்படுறேன், என்னமோ ஏழும் சில பேருக்கு அபசோகம் வேற, காலம் எடுத்து பால சின்ன பால் தெரிஞ்சு போயிடுதுன்னு நம்ம கஷ்டப்படுறான், என்னமோ பால் தெரிஞ்சு போயிடுது, என்னாச்சு அது சுவாவம், ஏதோ கலந்து தெரிஞ்சு போச்சு போன விட வேண்டியது தானே, சில பேருக்கு அது ஒரு கஷ்டம். ஆனா விவகாரம் பண்ண வேணும்னு திருக்கி வைக்கிறேன் சார், திருக்கி வச்சு அதனுடைய மேல இருக்கக்கூடியதான போர்ஷன் எல்லாம் எடுத்து அதை என்ன பண்றாங்க, அது விசேஷமாக ஸ்வீட் பண்றான் கல்கத்தா எல்லாம், இது விசேஷமா அதை பண்ணிட்டு இருக்கான், அதை எல்லாரும் வாங்கி வாங்கி சாப்பிடுறான் அப்பப்பவே விவகாரம் முழுக்க. என்ன திரிஞ்ச பால வேதத்துல தப்பே பயிரான திசா வைஸ்வ தேவியா மீட்சா வாஜிபியோ வாஜினம் வேதத்து தப்பே பயசிதானயதி, கொதிக்கிற பால்ல கொஞ்சம் தயிர விடு, நான் பண்றது விட்டுட்டு அப்புறம் விதை வாங்கிக்க, கொதிக்கிற தயிர்ல கொஞ்சம் பால்ல கொஞ்சம் தயிர் தப்பே பயசி கொதிக்கிற பால்ல தத்யானயதி வைஸ்வ தேவியாமீட்சா, இதுக்கு அந்த ஆமீட்சான்னு பேரம், அந்த மேல திரிஞ்சு போன ஒரு போர்ஷன் இருக்கு பார்த்தா சாலிட் போர்ஷன், அதுக்கு ஆமீட்சான்னு பேரம். இது எதுக்கு, விஸ்வேதேவாளுக்கு இது கொடுக்கணுமா, இந்த விஸ்வேதேவாள் எத்தனை பேரு ருக்வேதத்துல சொல்லிருக்க 13 பேர், இந்த விஸ்வேதேவாள் கல்யாணத்துக்கும் வருவா சார்தத்துக்கும் வருவா, என்ன சுவாமி ஒரே வாத்தியார் மாதிரி, இவாள இங்கேயும் வருவா அங்கேயும் வருவா, இந்த விஸ்வேதேவா, இந்த விஸ்வேதேவாளுக்கு இது ரொம்ப பிடிக்குமா விவகாரம், அவளுக்கு இது ரொம்ப பிடிக்குமா, இந்த ரசகுல்லான்னு சொல்றான் பார்த்தா, அதே போல இந்த விஸ்வேதேவாளுக்கு இது ரொம்ப இஷ்டமா, அதே போல சார்த்தத்திலையும் விஸ்வேதேவையிலும் போட்டு அவளுக்கு பண்ணிட்டு இருக்க இருக்க. அந்த யாகத்துல வைஸ்வதேவ யாகத்துல விஸ்வேதேவ யாகத்துல வைஸ்வதேவியே ஆமீட்சா அவளுக்கு இதை கொடுக்கணும். அது திரிஞ்சு போன பிறகு கீழே ஒரு ஜலம் இருக்கு பார்த்தேடா, அது வாஜி தேவத்தை வாஜிபியோ வாஜினம், அந்த ஜலத்துக்கு வாஜினம் என்னாச்சுன்னு, இதுவரைக்கும் நம்ம ஊருக்கு பசவஹா அப்படின்னு பலத்தை ஆதாரமா கொடுக்கறது, இந்த மனுஷனுக்கு என்ன பலம் வேணும்னு, இந்த சாதாரணமான பிசிக்கல் பலம் இல்ல, அத பத்தி நம்ம வசதியா சொல்லல, அவனுக்கு வேண்டியது மனோபலம் வேணும், இந்த மனோபலம் இருந்தா தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அனுமார் இங்கிருந்து சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போறதுக்கு பிளான் பண்றார், என்ன சொல்றார், இங்கிருந்து நான் அங்க போவேன் குதிச்சு போவேன் சீதாதேவிய பார்ப்பேன் தேடுவேன், அங்க இல்லைன்னு அனே நைவி வேகேன கமிட்டே ஸ்வர்காலி, இதே வேகத்துல தான் ஸ்வர்கத்துக்கு போவேன், அங்கேயும் சீதாதேவி இல்லைன்னு வச்சுக்கிறேன், மறுபடியும் லங்காதேவிக்கு லங்கா பட்டணத்துக்கு வருவேன், லாங்கூலேன ராவணம் பத்மா ஆனகிச்சாமி, அந்த என்னுடைய வாழ்நாள ராவணனை கட்டிவிட்டு திரும்பி, இதெல்லாம் முடியுமா முடியாது என்ன கேட்கப்படாது, விவகாரம் என்னடா அவ்வளவு பிளான் பண்ணிருக்க. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னால் அவன் மனசுல ஒரு பலம் இருக்கணும், இது என்னால பண்ண முடியும் எனக்கூடியதான தைரியத்தை, அதுக்காக அசட்டு தைரியம் கேட்கல, அந்த வில் பவர் ஒண்ணு இருக்கணும், எவ்வளவு கஷ்டம் இருந்த போதிலும் நான் இதை சாதிப்பேன் எனக்கூடியதான வில் பவர்ல இறங்கணும், அந்த வில் பவர் இது கொடுக்க. என்ன பண்றது மனுஷனுக்கு என்ன வேணும், மனோஜவம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் பரிஷ்டம், மனோஜவம் மனசு எவ்வளவு வேகமா போறதோ அவ்வளவு வேகமா ஒர்க் பண்ணலாம், அந்த மனசு வேகமா ஒர்க் பண்றது மட்டும் இல்ல அந்த மனசுக்கு அவ்வளவு சக்தியும் கொண்டு இருக்க, அதான் நமக்கு வேணும். புராணங்கள் வாசிக்கிறோம், இதிகாசம் வாசிக்கிறோம், ஆனா அந்த குணங்கள் ஏதாவது நம்ம வரவழைச்சிட்டு இருக்கோமா? புத்திர் பலம், யசோ தைரியம், நிர்பயத்துவம், அரோகதா விரந்தோடு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நிர்பயத்துவம் ஆனதாகட்டும் அப்படின்னு பாருங்க. இது பண்ணினா என்ன ஆகுமோ, அது பண்ணினா என்ன ஒண்ணும் ஆகாதுன்னு அந்த மனசுல அந்த தைரியம் இருக்கணும். அதான் விசேஷமாக அதுக்காகத்தான் கை மேல விடைக்கம் பட்டோம். அதுக்கப்புறம் பல ரசங்கள், பழச்சார். இது என்னென்ன பழம்னா எதது இருக்கோ அதெல்லாம். சில பேர் என்ன பண்றா, வெறும் பழங்களை கொண்டு வந்து பழங்களை நறுக்கி பஞ்சாமிரதமா அபிஷேகம் பண்றா, பழச்சாருனால அபிஷேகம் பண்றா. இருக்கட்டும், ஒண்ணும் இல்லைன்னு எலுச்சம் பழத்தினால அபிஷேகம் பண்றா. எதுக்குன்னா அந்த விக்கிரகம் எல்லாம் கருத்து போயிருக்கோம், இந்த பிரைட்டா வரணும் சார். இது என்ன பாலிஷ் போடுறதா? இது அதுக்காக பல ரசம் எதற்காக போடுறது? இந்த ரசமானது டேஸ்ட். இந்த நாக்கு எல்லாத்தையும் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறது. அதே மாதிரியே மனுஷனுடைய மனசுல எத்தனையோ ஆசை இருக்கு. இதை அடையணும் அதை இடம் எனக்குடையதான் யா பலனே யா ஓடுறது என்ன மந்திரத்தை வச்சுட்டு தான் நீங்க என்னன்னு கேட்டேன். அதுல பலம்ங்கிற பதம் இருக்கு, அதனால தான் ஜீவன் செயல வாசிக்கும் பொழுது ஏன்பா இந்த மந்திரத்தை சொன்னேன், அது மந்திரலிங்கம் சார், மந்திரவர்ணிகமே அப்படிங்கிற மந்திரலிங்கம் அப்படின்னா மீமாம்சையில. ஆனா இங்க பாஷ்யத்துல என்ன சொல்லிருக்கிறோம், மனுஷன் பழங்கள் ஆயிரம் இருந்த போதிலும் ஒவ்வொரு பழத்துக்கும் தனித்தனி டேஸ்ட் சார். வாழைப்பழம் வசதியா பலாப்பழம் வசதியா நீங்க என்ன சொல்வேன், கிடைச்சாது கிடைக்காது போன இதுதான், ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி டேஸ்ட். ஆனா இன்னைக்கு ஏதோ வெளிநாட்டுல இருந்து என்னென்னமோ பழம் கொண்டு வந்து இங்க விற்கிறான், ஆனா ஒண்ணும் நமக்கு சரியா இல்ல. நம்ம வாழைப்பழம் மாதிரி எந்த டேஸ்டும் வராது, அது ஒரு விசேஷம். அந்த வாழைப்பழத்துல எத்தனை இருக்கு, என்ன மஞ்ச பழம்ங்கிறான், இந்த பழம்ங்கிறான், கற்பூர வள்ளிங்கிறான், அமிர்த பழனிங்கிறான், பொந்தம்ங்கிறான், என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. மலை வாழைப்பழம் எத்தனை, பேய் வாழைப்பழம் பேய் சாப்பிடுமோ நம்ம தெரியும், என்னமோ தெரியுது. ஒவ்வொருத்தரும் விசேஷம் கற்பூர வள்ளிங்கிறது நல்லா இருக்கு. ஆனா விவகாரம் என்ன, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சுவை, ஒவ்வொரு பழத்துக்கும் தனித்தனி சுவை. இத்தனை சுவைகளும் மனசு எதிர்பார்க்கறதா? அதையெல்லாம் நான் உனக்கு அர்ப்பணம் பண்ணிருக்கேன் என் மனசுல இருக்க. ஏன்னா புலன்களிலேயே எந்த புலனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா இந்த நாக்கு ஜிஹ்வாயாம் ஜிதாயாம் அர்த்தம் ஜிதம் தேனாந்த. இந்த நாக்க அடக்கி நீதையனால் வாழ்க்கையில எல்லாத்தையும் அடக்கிறதுல 50% ஓவர் தான். ஆனா அது மட்டும் முடியல, செத்தான வடை சாப்பிட்டாலும் இன்னொரு வடை வந்து நான் கொடுங்க எண்ணிக்காத ஒரு இது இருக்கா பாருங்க, எத்தனை இட்லி எத்தனை தோசை சாப்பிட்டோம். அந்த மனுஷனுக்கு அதுல திருப்தி வரல பாருங்க. இந்த நாக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக உங்களை சாப்பிட வேண்டான்னு சொல்லல, உயிர் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டத்தான் ஆகணும். அதனாலதான் சாப்பிடும் பொழுது பிராணாயஸ்வாக அபானாயஸ்வாக உயிருக்காகத்தான் சாப்பிடணும் இருக்க, ஆத்மாவுக்காக சாப்பிடல. இருந்தாலும் இதுதான் வேணும், இது இருந்தா தான் நான் சந்தோஷப்படுவேன்னு வேண்டாம். இந்த சரீரம் வயர் ரொம்பணும், பசியனக்கூடியதான கொடுமை போகணும், அதுக்காக சாப்பிட்டுருக்கே தவிர நாக்க திருப்திப்படுத்தணும்னு சாப்பிடாதீங்க. இன்சிடென்டலா சுவையா இருந்ததுன்னா ஓகே வேண்டாம்னு சொல்லல. இந்த மனசுல இருக்கிற அதிகமான ஆசைகள் இதெல்லாம் குறையணுங்கிறதுக்காக தான் பலசார்னால அது இருக்கு. அது அடுத்ததாக பலசார். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ற, தேன் பழம்னு இந்த வாக்கலத்தை தான் ரெண்டு புலன்கள் சேர்ந்து இருக்கு. மனுஷனுக்கு கண்கள் தனி, காது தனி, மூக்கு தனி, கை தனி, கால் தனி, இப்படி தனித்தனி ஒவ்வொன்றும் ஒரு வேலை தான் செய்யும். இந்த வாக்கு மட்டும் ரெண்டு வேலை செய்யறது. ஞானேந்திரியமும் இருக்கு, கர்மேந்திரியமும் இருக்கு. அறிவு புலனா இருக்கிறது நாக்கு, அது சுவையனக்கூடியதான அறிவை தருகிறது. அதே போல செயல் புலன் ஒன்னு இருக்கு பேச்சு, அதுவும் அங்கேதான் இருக்கு. அந்த நாக்குல இருக்கக்கூடியதான அறிவு புலன் இருக்கு, அதுக்கு அதிஷ்டானமான தெய்வம் ஜலம் வருணன். அதனாலதான் நாக்கு எப்பவுமே ஈரமா இருக்கு. நாக்கு காஞ்சு போறது, தொண்டை காஞ்சு போறதுங்கிறான் தீர்த்தம் தேவைப்படும். அது எப்பவுமே அந்த ஈரப்பதத்தோடய இருக்கணும். நாக்கு இந்த வாக்குன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தேடா, அது என்ன ஆக்னேயர், பேச்சாலேயே சுட்டுப்படுறாங்க சார், எரிச்சு படுறாங்க சார். ரெண்டுல செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கா சார், போறாத வரைக்கும் ராகு பாக்கறா சார், ஏதோ சொல்லிட்டு இருக்க. ஆனா விவகாரம் என்ன, அந்த பேச்சு இருக்க பார்த்தா இன்னொரு ஹிம்சப்படுத்து, இது ரெண்டு புலன்களும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கான். ஆனா இந்த வாக்கு இருக்க, இந்த வாக்கு இன்னொருத்தரை துன்புறுத்தவும் துன்புறுத்தவும், அதே சமயத்தில் இன்னொருத்த நல்லதையும் பண்ணும். இனிமையாக நீங்க பேசினா மனுஷன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஒரு மனுஷன் கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு தைரியமான ஒரு வார்த்தை சொல்லிடையானால் அவ்வளவு சந்தோஷப்படும். ராமாயணத்துல சீதா தேவிக்கு முன்னால யுத்தத்திற்காக சைன்யங்கள் இந்த பக்கம் வந்தாச்சு. ராமர் வந்தாச்சு, ஆயிரக்கணக்கான குரங்குகள் கோட்டி கோட்டி சஞ்சையில வந்து சேர்ந்தாச்சு. இத்தனையும் பார்த்த ராவணனுக்கு உடம்புல ஒரு பயம் வந்தாச்சு. அடாடா இப்படி வந்துட்டு என்ன பண்றது, இந்த யுத்தத்தை சுலபமா முடிக்கிறதுக்காக ஒரு வழி கண்டுபிடிச்சான். என்னாச்சு, அவன்கிட்ட ஒரு மாயாவி ஒரு மேஜிஷியன் இருந்தான். அவனுக்கு ராமன் தலை மாதிரியே தலை பண்ணி கொண்டு வந்து இங்க கொண்டு வாங்க, இவர் முன்னால போயிட்டாரு, நான் ராவனை கொண்டுட்டேன், உனக்கு தைரியம் உனக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் தலையை கொண்டு வர சொல்லிருக்கேன். ராமனுடைய தலை அப்படியே இருக்கு, கையில வில்லு அப்படியே இருக்கு, அந்த ரெண்டையும் கொண்டு வந்து அங்க முன்னால வச்சான். பார்த்தா சீதா தேவி எத்தனை நாள் தன்னுடைய ஆட்டுக்காரன் தெரிஞ்சிருப்பா, 12 வருஷம் முதல்ல கல்யாணமாய் அயோத்தியில் இருந்தார், அதுக்கப்புறம் இங்க ஒரு 14 வருஷம் வந்தார், கடைசி வருஷம். இத்தனை வருஷங்கள்ல இத்தனையோட என்னோட இருக்கக்கூடிய இந்த ராமனை இது பொய்யான தலைன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மேஜிக் இருக்குன்னு, பர்ஃபெக்டா எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கான், அந்த வில்லும் அதே மாதிரி இருக்கான். மேஜிக்கனார் இதை பார்த்ததுமே இதை பாருன்னு நம்பி விட்டார், ஊனு கதறினா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, இதுக்குள்ள யாரோ வந்து ஏதோ சொன்னான், ராவணன் கிளம்பி போனான். போனதுமே என்ன சார், அவன் போனதுமே இது இருந்தா போல இருந்து மறைஞ்சு போச்சு. இருந்த இந்த மறைஞ்சு போச்சுன்னு தெரியல, அந்த துக்கத்துல அழுதுன்னு இருக்க. அப்ப அங்க சரமான ஒரு ராட்சசி, அந்த அம்மா வந்து ஆஸ்வாசப்படுத்தப்படாது, ராமனை கொன்னாரா இல்லையாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா இங்க கொண்டு வந்தது மட்டும் நிஜம் இல்ல, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இங்க கொண்டு வந்தது ராமனுடைய இதெல்லாம் அது இல்ல, இது மாய அப்படின்னா அது எப்படி உனக்கு தெரியும் என்ன ஏதுன்னு அதை பத்தி சொல்லி தைரியத்தை கொடுத்த. அந்த தைரியத்தை கொடுத்த பிறகு நீங்க இங்கே இருந்தா நான் போய் பாத்துட்டு வரேன்னு அங்க போய் ராவணன் வந்து மற்ற அரக்கர்களோட அப்படிதான் பிளான் பண்ணிட்டே இருக்கான். இது கேட்டு இருக்கிற காலத்திலேயே அங்கிருந்து சத்தங்கள் குரங்கள்லாம் சத்தம் பண்ணிட்டு யுத்தத்துக்கு ரெடி ஆயிடுத்துன்னு ராமாயணத்துல கதை. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி இந்த வாக்கு இருக்கு பாத்தல, இந்த வாக்குனால 4 பேருக்கு எப்பொழுதுமே ஹிதத்தை சொல்லிட்டே இருக்கணும், எப்பொழுதுமே இனிமையா பேசிட்டு இருக்கணும். இதுவும் பண்ணலாம், இதனுடைய மனசு புண்ணாகும்படியும் நீங்க பேசலாம். இந்த ரெண்டும் இந்த வாக்குல இருக்கு. ஆனால் எப்பொழுதுமே என்னுடைய வாக்கு 4 பேர் கிட்டத்தை சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் தேனோட அபிஷேகம். விஸ்வாமே மதுமத்தமா, அந்த வேதம் சொல்லும்படி மதுமத்தமான்னு சொல்லலையே, மதுமத்தமா அந்த தகாரத்துக்கு மேல உதாத்தத்தோட சொல்றதா, எப்பொழுதும் தேனொழுக பேசணும். நீங்க சாதாரணமாக லோக்கத்துல சொல்றான், ரொம்ப அழகா பாடுறா பொண்ணுன்னு போன ஜென்மாவில சிவனுக்கு அப்படியே தேனோட அபிஷேகம் பண்ணிருப்பாங்க, அதுக்காக தேனை பாடல் பாடல கொடுத்தாரு போடுறது, தேன் கொஞ்சம் தான் பண்ணணும் அபிஷேகம். அடுத்தது ரொம்ப சங்கீதத்துலயே பெரிய ஆளா ஆகணும், ஒரு 2 லிட்டர் தேனை கொண்டு அபிஷேகம் பண்ணப்படாது, தேன் மட்டும் கொஞ்சமா தான் அபிஷேகம் பண்ணணும், விவகாரம் புரியுறத. அப்படி தேனோட அபிஷேகம் பண்றது எதற்காக அப்படின்னு கேட்டேன்னா, இவனுடைய வாக்கு நல்லா இருக்கணும், வாக்கு சௌஸ்வர்யம் வரணும், சௌவரண்யம் வரணும். சில பேர் பேசினா அது என்ன பேசுறாங்கறத நமக்கு காதல சரியா விழாது, அந்த வர்ண மாதுரியம் நன்னா இருக்கணும், இந்த எழுத்துத்தான் சொல்றாரு என்கிறத நன்றாக காதல விழும், இதுதான் சுவர்ணம்னு பேரு. சுவர்ணம்னா வர்ணம்னா எழுத்துன்னு அர்த்தம், சுவர்ணம்னா தங்கம் தங்கம்னு வச்சுட்டு இருக்க, வர்ணம்னா கலர், சுவர்ணம்னா நல்ல கலர், எல்லோ கலர் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டு சுவர்ணம், வர்ணம்னு எழுத்து. வர்ண சமாம் சில பேர் எதை பேசினாலும் என்னமே தெரியாது, அப்படி இல்லாம கரெக்டா அந்த எழுத்து நமக்கு வரும்படி தெரியும். இது சுவர்ணம், வர்ணம் கரெக்டா நல்லா தெரியணும். அதே போல அந்த பேசுற பேச்சுக்கு அர்த்தம் நமக்கும் தெரியணும். ஆகையால் இதெல்லாம் எதனால உபயோகப்படுறது? இந்த தேனால. அதுக்கப்புறம் சந்தனம். சந்தனம் சாதாரணமாக உடம்புல எங்கே தொடச்சிருந்தாலும் உடம்பு முள்ள சீதளமா இருக்கும். அதே போல மனசு குளிர்ச்சியா இருக்கணும். நம்ம மனசு வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு யார பார்த்தாலும் நம்ம மேல ஒரு அசூயோடய இருக்கா. எப்ப பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லையே, என்கிட்ட என்ன சார் இருக்குன்னு. ஒண்ணு இல்லாதனால்தான் அவனுடைய அசூயம். இருந்த போது ஜனங்கள்லாம் நம்ம மேல எப்பொழுதுமே ஒரு அபிப்பிராயத்தோட இருக்கா பார்த்தா. அதெல்லாம் போய் மனசு சீதளமா இருக்கணும். அதுக்காகத்தான் சந்தனத்தோட அது கேட்கு. அது இங்க மட்டும் இல்லாமல் எங்கும் இருக்கணும், எப்பொழுதும் இருக்கணும். அதனால சந்தனத்தோட இருக்கணும். அது ஆனப்புறம் கடைசியில பன்னீரோட அப்படி வாசனை ஜலத்துல இந்த பன்னீர் எல்லாம் இப்ப வந்தது. வேத காலத்துல சுகந்த ஜலம்னு இருக்கு. இங்க பழைய புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விரதகல் பாதைகள்லாம் பாத்தீங்கன்னா, சுகந்த ஜலேனா அபிடிச்சானே அப்படின்னு தான் இருக்கு. அப்படி சுகந்த ஜலமானது என்ன பண்ணா, அதுக்கப்புறம் அந்த சுகந்தம் அப்படியே இருந்துட்டு இருக்கணுமா. அதற்கா அதோட அப்படின்னு ஜலத்தை அபிஷேகம் பண்றது இல்ல, இப்படி பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை அபிஷேகத்துல என்ன சார் காரணம்? பிரம்மானந்த ஜலேனைவ லோகா சர்வே பரிப்ருதாஹ அக்லேத்யோயமிதி த்யானம் அபிஷேதனம் ஆத்மனஹ. பிரம்மானந்த ஜலேனைவ சொன்னேனே, மனுஷியானந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மானந்த வரைக்கும் அந்த ஜலத்தினாலேயே லோகா சர்வே பரிப்ருதாஹ உலகங்கள் எல்லாம் முதக்கென்று கிடக்கிறது. இருந்த போதிலும் எங்க பரமாத்மா அக்லேத்யா அக்லேத்யோயம் அசோத்யோயம் அப்படின்னு பகவத்கீதையில அவர் வந்து அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்யோ அசோஷ்யேவ நித்யா சர்வகதா ஸ்தானுஹு செல்வந்தி சர்வகதா அணுகுன்னு பிரிச்சோம் அப்படின்னு பிரிக்கப்படாது. நித்யா சர்வகதா ஸ்தானுஹு அகலோயம் சனாதனா அப்படின்னு நெருப்பு அவரை எரிக்காது, ஜலம் அவரை நினைக்காது, காத்து அவரை உலர வைக்காது. அப்படி இருக்கக்கூடியவர் பரமாத்மா அப்படிங்கிறது. அப்படி அப்படி எதையும் ஜலமானது யார நினைக்காதோ அவரை பிரம்மானந்த ஜலங்கள் எல்லாம் அவருடைய பிரம்மானந்தத்தினுடைய ஜலத்தினால உலகெல்லாம் மொழி இருக்கு அப்படின்னு, எங்கும் பிரம்மானந்தம் இருக்கு என்கிற அனுபவம் எனக்கு வரணும். இப்படி தியானம் பண்றதுதான் டோட்டலா நிர்குண பிரம்மத்துக்கு அபிஷேகம். சாதாரணமான சகுண பிரம்மத்துக்கு அபிஷேகம் மனசுத்தி, அதுக்கப்புறம் அழகு சக்தி மானசிக பலம், இந்த நாக்க ஜெயிக்கிறது வாக்க ஜெயிக்கிறது இனிமையாக பேசுறது புகழ் வர்றது இப்படிப்பட்ட மனசு நிம்மதி. கடைசியில சுதந்திர திரவியத்துக்கு என்ன அபிப்பிராயம்? மனசு நிம்மதி வரணும். இவைகள்லாம் கேட்காமலேயே அபிஷேகம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கலாம். அபிஷேகம் பண்றத பார்க்கணும். கேட்கல இவ்வளவு பாலை வேஸ்ட் பண்றல, தேனை வேஸ்ட் பண்றல, பழங்கள்லாம் விக்கிரகத்துக்கு வேஸ்ட் பண்றல, இது எதுக்கு? என் மனசுல இருக்கிற ஆசைகள்லாம் போகும். இப்படி சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்க. இது கடைசியில நிர்குணமா பண்ணும் பொழுது பிரம்மானந்தம் கூடியதான். இதனால இப்ப சொன்னதான ஆனந்தங்கள்லாம் அந்த பிரம்மானந்தத்துல ஒரு ஏகதேசம். அப்படிப்பட்டதா பிரம்மானந்தகலே நைவா லோகா சர்வே பரிப்ளுதாஹ அக்லேத்யோ யமிதி த்யானம் அபிஷேகனமாத்மனாவரண சைதன்ய பிரகாசோஸ்மிதி சிந்தனம் ஆத்மலிங்கஸ்ய சத்வஸ்திரம் இத்யேவம் சிந்தயேன் முனி. அதே போல வஸ்திரம் சமர்ப்பயாமி ஸ்நானமானபரா வஸ்திரம். இந்த வஸ்திரம் என்ன? ஆவரணமே இல்லாதான சைதன்ய பிரகாசமாக நான் இருக்கேன் அப்படிங்கிற நினைக்கிறது பார்த்தா இதான் பகவானுக்கு வஸ்திரத்தை சமர்ப்பணம் பண்றது. அப்படி என்ன அபிஷேகத்தோட குளிப்பாட்சத்தை அப்படியே விட்டுறப்படாது கிளாஸ். அதனால வாசத்தையும் என்ன இந்த வருஷத்தினுடைய விசேஷம் என்ன ஏதுங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.